எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான உபாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாதத்தில் நாலாவது சனிக்கிழமை நாங்கள் உபாச நாளாக நியமித்து உம்முடைய சமூகத்தில் வந்து சில மணி நேரங்கள் நாங்கள் காத்திருந்து உம்மை ஆராதித்து செபிக்கும்படியாக ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த நாலாவது சனிக்கிழமை எங்களுக்கு பரிசுத்த உபாச நாளாக இருக்கிறது. யோபேல் 1:14 சொன்னவடமாக பரிசுத்த உபாச நாளை நேமிங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தும்படியாக வந்திருக்கிறோம். எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி எங்களுடைய ஆத்மாவை உமக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது நீர் எங்களுடைய ஜபங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். யூதர்கள் ஆண்டவரை ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அவர்கள் அவ்விதமாக தங்களை தாழ்த்தும் பொழுது நீர் அவர்களுக்கு இறங்கி நீர் கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது அவ்விதமாக செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நாங்கள் தலையில் எண்ணெய் பூசி தேவனுடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற நீர் ஆண்டரே வெளியரங்கமாக பலன் அளிக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய சொந்த வேலையும் எங்களுடைய ஆகாரத்தையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்த ஒருவரையாகிலும் நீர் வெறுமையாக அனுப்பினதில்லை, எல்லாரையும் சுகப்படுத்தி அனுப்பினீர். அவங்களுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்தீர். நீ நேற்றுமின்றி என்று மாறாதவராயிருக்கிறீர். இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ ஸ்பிரிட் ஃபார்மாக இருக்கிறீர், வேர்ட் ஃபார்மாக இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே சிறிது நேரம் நாங்கள் வேத வாக்கியங்களை தியானித்து எங்களுடைய விண்ணப்பங்களை தேவசமத்திலே ஏறெடுக்கும் பொழுது பல்லவத்தின் தேவன் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதிலளிக்க போகிறதுக்காக சோத்திரம். பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதுக்காக சோத்திரம். மனுஷனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக, ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். அந்நாள் வந்து தேவசமத்திலே ஜபிக்கும் பொழுது அவள் சந்தோஷத்தோடு திரும்பி போனாள், தான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு திரும்பி போனாள். அந்த ஆயக்காரன் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான். கர்த்தாவே ஆலயத்துக்கு நேராக அந்த தானியல் பலகனிகளில் ஜபன் திறந்து ஜெபிக்கும் பொழுது அவனை சிங்கங்களின் வாயிலிருந்து நீ தப்புவித்தீர். கர்த்தாவே அதே தேவன் மாறாத தேவனாயிருக்கிறீர். உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே 2-3 நாமத்தினாலே கூடியிருக்கார்களோ அவள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே நீர் கண்மலையாக இருக்கிறீர். நீர் அதிக தூரத்தில் அல்ல, கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கிறீர். எங்களுக்கு சமீபமாக இருக்கிற ஒரு நபரை பார்க்கல, நீர் அதிக சமீபமாக இருக்கிறீர். உம்முடைய கூப்பிடுதலுக்கு எங்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவி கவனித்திருக்கிறது, உம்முடைய கண்கள் திறந்ததாக இருக்கிறது. கர்த்தாவே நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்ய ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுவீராக. அந்த காட்ஸ் வேர்டு ரியல் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவபூர்வமாக அதை அறியத்தக்கதாக நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய வார்த்தையை அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்துவீராக. தாமைத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. தியானிக்க போகிற வசனங்களோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் பசுத்த பவுல் ரோமாபுரியார்களின் நிருபம் 9:21-23 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 9:21-23.
மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன?
சரி, போதும். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாயிருந்தால் உனக்கு என்ன? And he might make known the riches of his glory on the vessels of mercy which he had before prepared unto glory. அதனால் த வெசல்ஸ் ஆஃப் மெர்சி என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தி கொடுக்க விரும்புகிறேன். 23 வசனத்தில் என்ன சொல்லுகிறேன் என்றால், த வெசல்ஸ் ஆஃப் மெர்சி. ரெண்டு விதமான பாத்திரங்கள் இருக்கிறது, வெசல்ஸ் ஆஃப் ரேத், வெசல்ஸ் ஆஃப் மெர்சி. 22 வசனத்தில் த வெசல்ஸ் ஆஃப் ரேத் என்று சொல்லப்பட்டது, தம்முடைய கோபத்தை காண்பிக்கும்படியாக தேவன் கோபாக்கினையின் பாத்திரங்களை வைத்திருக்கிறார். தம்முடைய கோபத்தை காண்பிக்கும்படியாக தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த அவர் கிருபா பாத்திரங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, நம்ம வெசல்ஸ் ஆஃப் ரேத்தாக இருக்கணும் அல்லது வெசல்ஸ் ஆஃப் மெர்சியாக இருக்க வேண்டும், கிருபா பாத்திரங்களாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண்பிப்பதற்காக மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அவர் வந்து நம்ம வந்து வெசல்ஸ் ஆஃப் மெர்சியாக வைத்திருக்கிறார். ஈ மைட் மேக் நோன் த ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் குளோரி ஆன் த வெசல்ஸ் ஆஃப் மெர்சி. அதை முன்னக்கூட்டியே அவர் வந்து ப்ரிப்பேர்ட் அண்ட் டு க்ளோரி, நம்ம வந்து மகிமைக்கு எத்தனமாக்கி வைத்திருக்கிறார் என்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அதனால் அருமையானே நம்ம வந்து என்ன விதமான பாத்திரமாக இருக்கிறோம், மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாக இருக்கிறோமா அல்லது அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரமாக இருக்கிறோமா? ஆண்டவர் சில நேரங்களிலே அழிவுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த கோபாக்கினியின் பாத்திரத்தின் மேல் பொறுமையாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரத்தின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக இருந்தார் என்ன அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரெண்டு விதமான பாத்திரங்களாக இருக்கிறோம், நம்ம வந்து கிருபா பாத்திரங்கள், வெசல்ஸ் ஆஃப் மெர்சி, வெசல்ஸ் ஆஃப் ரேத் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. உலகத்தின் மக்களை ஆண்டவர் இவ்விதமான பாத்திரங்களுக்கு ஒப்பிடுகிறார். கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார், கோபாக்கினையின் பாத்திரங்கள் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்குது, அழிவு அவர்களுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. உலகத்திலே நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவ்விதமாக இருக்கிறது. ஒரு நல்ல காரில் நானும் என் மனைவியும் டீ நகருக்கு போகும்பொழுது டிரைவர் பேசிக்கிட்டே வரார். அந்த டிரைவர் முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ முடியும் வரைக்கும் பேசுகிறார், திரும்பி வர சொல்லையும் பேசிக்கிட்டே வர்றார். அவருடைய பேசலுடைய கருத்து என்னவென்றால், உலகத்தில் அநியாயக்காரன் நிறைய பேர் இருக்கிறான், எவ்வளோ அநியாயக்காரன் இருக்கிறான், திருப்பி திருப்பி அவன் தானே வர்றான், வந்து அவன் வந்து ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கலையே, கடவுள் அவனுக்கு அவனை தண்டிக்கலையே, திருப்பி திருப்பி அவன் நல்லா தானே இருக்கிறான், திருப்பி திருப்பி அவன் ஜெயத்தை தானே பெறுறான், ஆண்டவர் அவனை ஒன்றும் செய்யலையே அப்படின்னு அவர் ஒரு ஏக்கத்தில் அவர் அவ்விதமாக சொல்கிறார். அவருடைய பாயிண்ட் அது தான், அவருடைய மன வருத்தம் அது தான். அதே போல் சில நேரங்களில் நம்மளும் அப்படி நினைப்போம், அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், ஏமாத்துக்காரன், பொய்யன், மோசமானவன், அவன் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் வரலையே, எத்தனையோ பேருக்கு எது இல்லாமல் வருது, ஆனால் இவனுக்கு எதுவும் வரலையே, இவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா அப்படிதானே நான் சொல்ல முடியுமா? நான் பைபிள் தெரிஞ்சவனாச்சு, அதனால் நான் அப்படி சொல்ல முடியாது. மற்றவங்க அப்படி சொல்லலாம், ஆமாம் சரிதான், உலகத்தில் வந்து நல்லவனுக்கு காலம் இல்லை, கெட்டவன் தான் நல்லா இருக்கிறான் அப்படின்னு மற்ற எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்லலாமா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு பைபிள் வசனம் தெரியும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அழிவுக்காக நியமிக்கப்பட்ட அந்த கோபாக்கினியின் பாத்திரங்கள், அவங்க வந்து இப்படி அநியாயக்காரன் அக்கிரமக்காரன், அவன் நல்லா இருக்கிறான், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அவங்க பைபிளில் என்ன போட்டுக்கணும்? அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரங்கள். அவன் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவன். அவன் வந்து வெஷல் ஆஃப் ரேத், நம்ம வந்து வெஷல் ஆஃப் மெர்சி. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவனுக்கு தம்முடைய கோபாக்கினை ஆண்டவர் செலுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவன். அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்க மேலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறாரா? அதனால் உனக்கு என்ன? அவங்க மேலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், அதனால் உனக்கு என்ன? எத்தனை பேர் தவற சுட்டி காமிச்சாலும் செய்கிற அநியாயத்தை அதையும் அவன் ஏற்றுக்கிட மாட்டான். அந்த அநியாயக்காரன் என்ன செய்ய மாட்டானா? எத்தனை பேர் சொன்னாலும் நீ செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கிடவே மாட்டான். அதுக்கு ஏற்று பேசிக்கிட்டே இருப்பான். அப்பொழுது தப்பை ஒத்துக்கிட சுவாபமே இல்லை. இதான் வந்து ரொம்ப மோசமான சுவாபம். இதனால் தவறை ரியலைஸ் பண்ணான்னா அவன் தெரியாமல் செஞ்சிட்டான்னு அர்த்தம். தவறை ரியலைஸ் பண்ணான்னா தெரிஞ்சே வேணுன்னே தான் செய்கிறான். பழி வாங்கும்படியாக அவன் அவ்விதமாக செய்கிறான் என்று நம்ம நினைக்க வேண்டும். ஆனால் அவன் மேலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். 23 வசனம் மறுபடியும் வாசிக்கலாம்.
தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன?
அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரால் உனக்கு என்ன? மிகவும் நீடிய சாந்தமாய் பொறுமையா இருக்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கிறார். அவன் இஷ்டத்துக்கு அவனை விட்டு கொடுக்கிறார். இதனால தான் உலகத்தில் மனுஷன் என்ன செய்கிறான்னா, நம்முடைய ஏமாத்தி நம்ம பிழைக்கலாம், நம்ம அநியாயம் செய்து பிழைக்கலாம், எந்த தப்பு செய்தாலும் நமக்கு ஒன்றும் வராது அப்படிங்கிற தைரியம் உலகத்தில் மனுஷங்களுக்கு இருக்கு. அவங்க மேலே ஆண்டவர் நீடிய சாந்தமாக பொறுமையாக இருக்கிறார். அப்படி இருந்தாரானால் உனக்கு என்ன அப்படி என்று இங்கே பவுல் இங்கே சொல்லுகிறார். கர்த்தரை வந்து நம்மட்ட அவங்க மேலே நான் நீடிய சாந்தமாக பொறுமையாக இருக்கேன். அவங்க அழிவுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க. அவங்க தங்கள் தவறுகளை உணர மாட்டாங்க. திருப்பி திருப்பி அவங்க வந்து அநியாயத்தை பண்ண தான் செய்வாங்க, அக்கிரமத்தை பண்ண தான் செய்வாங்க. அவங்க மேலே நான் நீடிய பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் உனக்கு வந்து என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும்படியாக நீ வந்து வெசல்ஸ் ஆஃப் மெர்சியாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. அதனால் ரெண்டு விதமான பாத்திரங்கள். ஒரு மனுஷன் இப்படி இருப்பான், அப்படி இருப்பான், நியூட்ரலாக இருக்க முடியாது. அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த கோபாக்கினை பாத்திரத்து மேல் ஆண்டவர் மிகவும் நீடிய சாந்தமாய் பொறுமையாக இருக்கு. நல்ல வசனத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு பொதுவாக ரொம்ப நேரம் இல்லை. இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒன்று சுவாமியில் 17 அதிகாரத்தில் டேவிட் அண்ட் கோலியாத்தை குறித்து வாசிக்கிறது. தாவீது கோலியாத். இந்த கோலியாத் என்ற பெலிஸ்தன், விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் ஒரு ஜெயண்ட்டு. அவனுடைய ஆயுதங்களை நம்மளால் தூக்க முடியாது, அவ்வளோ பயங்கரமான ஆயுதங்கள். அவன் முழுசும் தன்னை போர்த்தி வைத்திருக்கிறான், ஆயுதங்களால் போர்த்தி வைக்கிறான். அவன் என்ன கவசம் அணிந்திருக்கிறான். நெத்தியில் மட்டும்தான் கொஞ்சம் இடம் உண்டு, மற்ற எல்லா இடமும் அங்கே அவன் போர்த்தி வைத்திருக்கிறான், ஆயுதங்களால் போர்த்தி வைத்திருக்கிறான். அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. சவுல் எல்லார பார்க்கிலும் உயரமானவன், அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவனாலும் ஜெயிக்க முடியாது. அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும் அந்த கோலியாத்துக்கு முன்னதாக நிற்க முடியாது. அதனால் நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே கோலியாத்து தாவீதை குறித்து தெரியும். மற பிற மதஸ்தர்களுக்கும் இந்த கோலியாத்து இதை பற்றி தெரியும். ஒரு அம்மாவுக்கு நான் சத்தியம் சொல்கிறேன், அந்த அம்மா டீச்சரு, அவங்களுக்கு இளையகுமாரனை வச்சு அவங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன், மரம் திரும்பதை குறித்து சொல்லும் பொழுது அவங்க நான் சொல்ல சொல்ல அவங்களும் திருப்பி சொல்கிறாங்க. அவங்க கண்டினியூஸாக நான் கொஞ்சம் ஆரம்பித்தாலே அவங்க கண்டினியூஸாக போகிறாங்க. அவங்க ஒரு இந்து தான் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இளையகுமாரனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும், உலகத்தில் இருக்க எல்லா மதஸ்தர்களுக்கும் தெரியும். அதே போல் கோலியாத்து தாவீது பழைய ஏற்பாட்டில் இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஒன்று சாமியில் 14 முழுசும் நம்ம அதை வாசிக்கிறோம். அதனால் அவன் 40 வந்து சவால் எடுக்கிறான். இந்த பக்கத்து மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த பக்கத்து மலையில் பலிசல் பாளையம் இறங்கிறான். ரெண்டுக்கு மத்தியில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கில் வந்து அவன் வந்து சவால் விடுகிறான், நீங்கள் இறங்கி வாங்க, உங்களில் ஒருத்தர் வரட்டும், என்னோடு வந்து தனியாக வந்து யுத்தம் பண்ணட்டும். நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் அடிமை, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அடிமை ஆயிரும். அதனால் எல்லோரும் மோதிக்கிட்டு ரத்தத்தை சிந்த வேண்டாம், யாராவது ஒருத்தன் வாங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து 40 சவால் விடுகிறான். அந்த பெலிஸ்தன் 40 சவால் விடுகிறான். அவன் 2 இவன் முன்னால் வந்தான்னா இவங்க 10 பின்னால் போடுறாங்க. சவுலே பயந்து நடுங்குகிறான். 40 தான் தாவீது வர்றான். தன்னுடைய அண்ணன்மார்களை பார்ப்பதற்காக அவன் வந்து அங்கே வரும் பொழுது அவங்க தாப்பனார் சில ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். நீ அவங்க சுக செய்தியை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும் பொழுது 40 தான் வரான். அதான் கடைசி நாள். தாவீது என்னைக்கு வந்தானோ அது கடைசி நாள். அதனால் அது வரைக்கும் 40 அவன் சேலஞ்ச் பண்ணுறான். ஆண்டவர் வந்து அந்த பெலிஸ்தன் மேலே நீடிய சாந்தத்தோடு மிகவும் பொறுமையாக இருக்கிறார். அவன் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரம். அவன் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டான். வித்த சேனம் இல்லாதவன், பரிசுத்தாவி பெறாதவன். வித்த சேனம் இல்லாதவன் என்றால் பரிசுத்தாவி பெறாதவன். அப்படியானால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் நியூ பேர்த் இல்லாதவன். ஒரே ஒரு பேர்த் தான் உங்களுக்கு இருக்கு, செகண்ட் பேர்த், நியூ பேர்த் இல்லை. நம்ம மெசேஜில் இருக்கிற நிறைய பேருக்கு நியூ பேர்த் கிடையாது, சில போதர்களுக்கும் நியூ பேர்த் கிடையாது. அவ்விதமாக மெசேஜ் சர்க்கிள் இருக்கிறது. அதனால் நியூ பேர்த்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவங்க கத்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி செய்தி செய்தி, இந்த 2 தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால் அப்படியாப்பட்ட போதர்களும் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படி தான் இருக்கு, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான். பழையவள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக மாறி. 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம். அதான் நியூ பேர்த். எசேக்கியேல் 36:26 நீங்கள் 29 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நவமான இதயத்தை தருகிறார். அவர் நமக்கு நவமான ஆவியை தருகிறார். அவருடைய ஆவியை தந்து அவருடைய கற்பனையின்படி நடக்கும்படியாக செய்கிறார். இதெல்லாம் நியூ பேர்த்தை குறிக்கிறது. நம்ம அந்த நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். முதல்ல தாய் தப்பனுக்கு பிறந்தோம், 2 வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதான் வேர்ட் பேர்த், நியூ பேர்த். நம்ம தேவனாலே பிறந்திருக்கிறோம், மாம்சத்தின்படி அல்ல, நம்ம தேவனாலே பிறந்திருக்கிறோம். இவ்விதமான ஒரு அனுபவம் தான் பழைய ஏற்பாடில் விருத்த சேதனத்துக்கு அடையாளமாக இருக்குது. அவன் நியூ பேர்த் அடையாதவன், அவன் வந்து மாம்சத்தின்படி பிறந்தவன். இவன் வந்து நியூ விருத்த சேனம் பண்ணப்படுகிறான், நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறான். அதனால் அவன் விருத்த சேனம் இல்லாதவன். எப்படி தேவனுடைய ஜனங்களை நிந்திப்பது, தூஷிப்பது, ஜீவனுள்ள தேவனை அவன் எப்படி தூஷிப்பது? அதனால் நான் அவனோடு கூட யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறான். இவன் வந்து கிருபா பாத்திரம், இந்த தாவீது கிருபா பாத்திரம். அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட அழிவுக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். ஆனால் அவனை ஆண்டவர் என்ன செஞ்சாரோ, அவன் மேலே நீடிய சாந்தத்தோடு இருக்கிறார். கோலியாத்து மேலே நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருக்கிறார். 40 சவால் விடும்படியாக செஞ்சிட்டார். 2-3 தாவீது வந்திருந்தா ஜெயிச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை 40 தான் வர வைக்கிறார். அவன் 40 வரைக்கும் சவால் விடுகிறான், என்னை யாருமே ஜெயிக்க முடியாது, நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைத்தான், உங்களை நான் ஆளுக செய்வேன். பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் மிருகத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதோ. வலு சர்ப்பமானது மிருகத்துக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்கு. இல்லை மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அவனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். மிருகம் என்ன சொல்லும், நான் தான் கடவுள்னு சொல்லும். மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 13:5 வாசிக்கலாம்.
அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள்.
இதோ மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், யார் ஜெயிக்க முடியும், மிருகத்தை யார் ஜெயிக்க முடியும், மனுஷன் அல்ல மிருகம், அதுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அது கடைசியில் கடவுள் தன்னை காமிக்குது அப்படின்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் பாருங்கள், யாருமே ஜெயிக்க முடியாது. சவால் விடுகிறான், 40 days சேலஞ்சு பண்ணும் பொழுது ஒருத்தரும் முன்னால் வரல. சவுல் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். அதே போல் என்னென்னா, அவன் மேலே அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த கோலியாத்து மேலே ஆண்டவருக்கு பொறுமையாக இருக்கார். 40 நாள் நீடிய சாந்தமாக இருக்கிறார், அவன் மேலே பொறுமையாக இருக்கு. ஆனால் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவன், அவனுக்கு அழிவு வரும். இதோ அங்கே தாவீது வந்து சிறுவனாக இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். அவன் கவன்கல்லை வீசி அந்த கவன்கல்லினாலே மிருகத்தை, கரடியும் சிங்கத்தையும் வீழ்த்தி அதை வாயை கிழிச்சு போட்டான், ஆட்டை தப்புவித்தான். அவன் வந்து வெசல்ஸ் ஆஃப் மேர்சியாக இருக்கிறான், அவன் பரிசுத்தாவியை பெற்றவனாக இருக்கிறான். அவன் வந்து இதோ சுவாமிவேல் தீர்க்கதரிசினாலே தைல கொம்பினால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய ஆவி அவன் மேலே இருக்கிறது. இப்பொழுது அவன் யுத்த களத்துக்கு வரும் பொழுது அந்த அங்கே கோலியாத்தை சேலஞ்ச் பண்ணி கொண்டிருக்கான், தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறான், தேவனை தூசிக்கிறான். இப்பொழுது அவன் என்ன செஞ்சான், அந்த சவாலை நான் சந்திக்கிறேன் என்று போகும் பொழுது அவன் வந்து 5 கூழாங்கல்ல எடுத்துக்கொள்கிறான், 1 கூழாங்கலை தான் பயன்படுத்தினான். கரெக்டாக அவன் நெத்தியில் வந்து அடிக்கிறான், அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அங்கே வந்து அவனுக்கு கவசம் இல்லை, அந்த இடத்துல மட்டும்தான் அங்கே என்ன செய்யணும், அங்கே தெரியுது கரெக்டாக அதில் குறி பார்த்து அடிக்கிறோம். அடிக்க முடியும் நெத்தியில் அடித்து என்ன செய்யறால் அந்த கல் அவ்வளோ ஸ்பீடாக போனது. இது ஆண்டவருடைய வல்லமையினாலே அவன் வந்து அங்கே அவன் கரெக்டாக அந்த குறி பார்த்து செய்யும் பொழுது கரெக்டாக அது போய் அவன் பொத்துன்னு கீழே விழுந்தான். அதே போல் பென்காம நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது அவர் குறி தவறாத ஒரு ஹண்டர், அவர் துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணும் பொழுது அது அணில வந்து கண்ணில் தான் ஷூட் பண்ணுவாராம். இங்கே இருக்கிற அணில் இல்லாது பெரிசா இருக்கும், அது அமெரிக்காவில் இருக்க ஸ்க்ரில், அதில் கண்ணில் தான் கரெக்டாக ஷூட் பண்ண. கண்ணு வந்து அப்போ அவர் எவ்வளோ, அவருக்கு எவ்வளோ நல்லா கண் தெரியுதுன்னு பாருங்கள். அவர் கண் தெரிஞ்சாலும் குறி பார்க்குறதுல எவ்வளோ அவர் திறமையானவராக இருக்கிறான்னு பாருங்கள். கரெக்டாக கண்ணில் தான் அடிப்பாரோம், கண்ணில் ஷூட் பண்ணும் பொழுது அந்த அணில் விழுந்துகிறது. ஒரு முறை அவர் வந்து குறி, ஒரே ஒரு முறை குறி தவறினதுக்காக கண்ணில் ஷூட் பண்ணாமல் அது கொஞ்சம் தவறிட்டனால அவருக்காக அதுக்காக ரொம்ப அழுதாராம். அவ்வளோ குறி பார்க்குறவர், கரெக்டாக குறி பார்த்து கண்ணில் தான் அடிப்பான். அதே போல் தாவீதுக்கு அதே தான் டேலண்ட், அவன் கரெக்டாக குறி பார்ப்பான். இதை நெத்தியில் கரெக்டாக அடிக்கும் பொழுது என்ன செய்யறால் கோலியாத் அங்கே விழுகிறான், அந்த ஜெயிண்ட் அங்கே விழும் பொழுது இதோ அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அந்த தலையை தூக்கிட்டு பாடுறான். இதோ பலிஸ்தர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, தங்களுடைய கேப்டன் விழுந்து போனதுனால எல்லாரும் ஓடி போனபோது இஸ்ரவேல் ஜனங்கள் பின்தொடர்ந்து போய் பெரிய ஜெயம் கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. என்றைக்கு நடந்தது, இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு இதோ 700-800 வருஷத்துக்கு முன்னதாக நடந்தது. அது இந்நாள் வரைக்கும் போதிக்கப்படுகிறது. அதனால் உலகமெங்கிலும் இத்தனை வருஷமாக அது போதிக்கப்படுகிறது, அது 3000 வருஷமாக கிட்டத்தட்ட அது போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த காட்சியை நம்ம இன்னைக்கும் நினைவு கூறும் பொழுது இதை பிரசங்கம் பண்ணாத எந்த பாசரும் இருக்க மாட்டாங்க. அந்த பைபிள் பென்காம் இதை பிரித்து அதிகமாக சொல்லுகிறார். எல்லோருமே இதை சொல்கிறாங்கன்னா தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்படுதுன்னு பாருங்க. ஆண்டவர் அந்த வெசல் ஆஃப் மெர்சி, அந்த கிருபா பாத்திரமாக, கிருபையின் பாத்திரமாக ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தும் பொழுது அந்த தாவீது அங்கே தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இப்போ பாருங்க உலகமெங்கிலும் அது போற்றப்படுகிறது. ஆண்டவர் தாவீதை வந்து பயன்படுத்தி கோலியாத்தை ஜெயித்தா, கூழாங்கல்லினாலே அவன் விழுந்து போனான் என்று. இது அழிவு கண்டு எண்ணிக்கப்பட்ட கோபானி. அதனால் அக்கிரமக்காரன் உலகத்தில் நல்லா இருக்கிறான், அவன் அநியாயம் செய்கிறான், அவன் எவ்வளோ ஏமாத்துறான், ஆனாலும் அவன் பவர் இன்னும் குறையலையே. அவன் வாழ்க்கையில் ஜெயத்து மேலே ஜெயத்தை பெற்றுக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மேலே ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். கோலியாத்து மேலே நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தது போல ஒரு நாளில் அவன் வீழ்ச்சி அடைவான், ஒரு நாளில் அவனுக்கு சங்காரம் வரும். மனுஷன் தன் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் ஒரு நாளிலே அழிவை கொண்டு வருவார், அது சடிதியாக வரும். அதனால் கோலியாத்து எதிர்பார்க்கலை, யாருமே எதிர்பார்க்கலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு கிருபா பாத்திரத்தை கொண்டு வருகிறார், வெசல் ஆஃப் மெர்சி, அதுதான் தாவீது. அந்த தாவீதுக்கு தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறார், அவனுக்கு ஆவியினால் நிரப்புகிறார். அவனை மகிமையினால் நிரப்பும் பொழுது அவன் கல் என்ன செய்யணும், ரொம்ப ஸ்பீடாக போச்சு. அவன் பொதுவாக பண்ணுறதை காட்டில், நார்மலாக பண்ணுறதை காட்டிலும் அது ஸ்பீடாக போனது, அது கரெக்டாக அவனுடைய நெத்தியை போய் தாக்கினது. அங்கே தான் ஞாபக சக்தி இருக்கிறது, அந்த இடத்தை போய் தாங்க. அதை அந்த அங்கே தான் இன்றைக்கி நமக்கு அங்கே தான் ரெவலேஷன் இருக்குது. அந்த இடத்த போய் அவனுடைய மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது கரெக்டாக அந்த இடத்த போய் அங்கே அடிக்கும் பொழுது அவன் கீழே விழுந்தான். அதனால் அந்த கோபாக்கு நீ அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவன் கோலியாத்து. ஆண்டவர் ரொம்ப காலமாக அவனை அப்படியே விட்டுட்டார். நல்லா சரித்திரக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோலியாத்து தான் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போகிறான், தூக்கிட்டு போகிறான், உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி கொண்டு போகிறான். அந்த மெசேஜை வந்து ஏலிக்கிட்ட சொன்னது இந்த சவுலாம். அப்பவே அவனை சவுல வந்து கோலியாத்து அவனை எதுக்க முடியல. கோலியாத்து ரொம்ப காலமாக அவன் பெரிய ஜெயிண்டாக இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு பயப்படுவாங்க. அழுகிற பிள்ளை கூட சொன்னால் அழுகை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு பயங்கரவாதி, அவ்வளோ பொல்லாதவன். அதே போல் அந்தி கிறிஸ்து பொல்லாதவன், மிருகத்து அவன் மிருகமாக கடைசியில் வெளிப்படுவான். அந்த மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், உலகமே அவனை எதுக்க முடியாது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்து பாவ மனுஷன் வெளிப்படுவான், கேட்டின் மகன் வெளிப்படுவான், அவனை எதுக்க யாராலும் முடியாது. ஆனால் அழிவு அவனுக்கு சடிதியாக வரும். அதே போல் கோலியாத்துக்கு அழிவு சடிதியாக வந்தது. இன்றைக்கு யார் அக்கிரமம் செய்து கொண்டு இது அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாளில் அழிவு நிச்சயமாக வரும். ஏனென்றால் கோபாக்கினின் பாத்திரம் நீங்கள் வந்து வெசல்ஸ் ஆஃப் மெர்சி, ஹல்லேலூயா, தம்முடைய மகிமைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட வெசல்ஸ் ஆஃப் மெர்சி. உங்களை ஆண்டவர் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார், ஒரு நாளில் நீங்கள் குளோரிஃபைடு ஆவீர்கள், ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த வெசல்ஸ் ஆஃப் மெர்சி ஆண்டவர் எப்படி உருவாக்குறார் என்றால், அது வந்து கிளே வெசலாக இருக்குது, அது மண்பாண்டமாக இருக்குது. ஆண்டவர் எரேமியா பார்த்து நீ குயவனுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். எரேமியா 18:1 சில வசனங்களை வாசிக்கலாம்.
கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான்.
சரி, இப்பொழுது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே நான் உனக்கு ஒரு டீச்சிங் கொடுக்குறேன். The word which came to Jeremiah from the Lord saying, Arise and go down to the potter's house. And there I will cause thee to hear my words. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே மனைந்து கொண்டிருந்தான். I went down to the potter's house and behold, he wrought a work on the wheels. நான் குயவன் வீட்டுக்கு போனேன், அவன் திரிகையிலே ஒரு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குயவன் வீட்டுக்கு நீ போ, கோ டு த பாட்டர்ஸ் ஹவுஸ் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே நான் உனக்கு என்னுடைய வார்த்தையை தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா வந்து வீப்பிங் ப்ராஃபட் என்று சொல்லப்பட்டிருக்கு, அழுகையின் தீர்க்க தரிசி. எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை நினைத்து, அவங்களுடைய மிஸ்டேக்கை நினைத்து அவன் அழுவான். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனனாலே அவங்களுக்காக அழுது ஜெபிக்கிறவனாக இருந்தான். இப்பொழுது கர்த்தர் அவனோடு பேசுகிறார், நீ வந்து கொயவன் வீட்டுக்கு நீ போ என்று சொல்லுகிறார். பாட்டர்ஸ், கோ டவுன் டு த பாட்டர்ஸ் ஹவுஸ், அங்கே நான் உனக்கு என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று சொல்லும் பொழுது, அதே மாதிரி எரேமியா கொயவன் வீட்டுக்கு போகிறான். அவன் வந்து வீல், அங்கே கொயவன் வந்து ஒரு வீல் இருக்கும், சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தில் மண்ணை வச்சு பிசைஞ்சு அந்த மண்ணை வச்சு அதில் பாத்திரத்தை வனைந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாட்டர்ஸ் ஹவுஸுக்கு நீங்கள்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கேன். ஒரு சிலருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் ஜனங்கள் எல்லாம் மண்பாண்டங்களை உபயோகப்படுத்தினாங்க, கொயவர்கள் நிறையா இருந்தாங்க. என்னுடைய சொந்த ஊரில் கொயவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கொயவன் வந்து எல்லா பாத்திரங்களையும் செய்வான். ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் வந்து அங்கே போய் பார்ப்போம். அந்த கொயவன் செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த வீலை சுற்றி விட்டு இதோ அந்த களிமண்ணை என்ன செய்வான்னா, கையை வச்சு அமுக்கிறதில்ல, அது ஷேப்பாக வரும். பூந்தொட்டியாக வரணுமா, அல்லது குழம்பு செய்கிற சட்டியாக வரணுமா, அல்லது சோர் செய்கிற தட்டி பானையாக வரணுமா, அல்லது தண்ணீர் ஊற்றி வைக்கிற பாத்திரமாக இருக்க வேண்டுமா, எல்லாத்தையுமே அந்த வீல் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கும், வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். இவன் கையை வச்சு அமுக்கிறதுல தான் இருக்கு. அவன் கையை வச்சு எப்படி அமுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாத்திரம் அந்த ஷேப்பு வரும். பின்பு அதை நல்லா காய வச்சு அதுக்கு பிறகு அதை வந்து என்ன ஜென்ரல் நீங்கள் விறகை போட்டு கொளுத்தும் பொழுது அந்த பாத்திரம் வந்து ஸ்ட்ராங்காக மாறிடுது. அது சுடப்படும் பொழுது அந்த பாத்திரம் ஸ்ட்ராங்காக மாறிடுது. இவ்விதமாக அந்த பாத்திரம் அழகான பாத்திரமாக மாறுகிறது. எல்லா ஊர்லேயும் கிட்டத்தட்ட அங்கே வந்து இந்த குயவர்கள் இருப்பாங்க, மண்பாண்டங்களை செய்வாங்க. மண்பாண்டத்தில் சமையல் பண்ணுவது உடம்புக்கு ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நம்ம மண்பாண்டங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. நான் வந்து இங்கே சென்னைக்கு வர சொல்ல ராமாபுரத்தில் வந்து அங்கே செய்கிறத நான் பார்க்குறேன். அங்கே போய் நின்று பார்த்தேன், அவன் எப்படி செய்கிறான் அதை வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அங்கே ராமாபுரத்தில் பார்த்தேன். இப்போ அவன் இருக்கிறானா இல்லையா நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, பிள்ளைகள் பார்த்துருக்க மாட்டாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் மண்ணை நல்லா பிசைஞ்சு என்ன செய்வான் என்றால், ஒரு பெரிய வீல் சக்கரை இருக்கும், அது மத்தியில் அந்த மண்ணை வைப்பான். அந்த களிமண்ணை வச்சு அந்த வீலை சுற்றி விட்டுட்டு அவன் கையால் அதை அமுக்கும் பொழுது என்ன பாத்திரம் வரணும்னு மனசில் நினைக்கிறானோ அதே மாதிரி கரெக்டாக வரும். அவன் மனசில் இருக்கிறத அந்த பிக்சரை வந்து அவன் கையில் காமிப்பான். அந்த கையை வச்சு அவன் டச் பண்ணும் பொழுது, அழுத்தும் பொழுது அது அப்படியே ஷேப்பாக மாறும். பானைனா பானையாக மாறும், சட்டினா சட்டியாக மாறும், பூந்தொட்டினா பூந்தொட்டியாக மாறும். பின்பு அதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அதை வந்து அங்கே பேண்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஸ்ட்ராங்காக மாறிடும். அதுக்கு மார்க்கெட்டில் கடையில் அங்கே விற்பாங்க. இவ்விதமாக அவன் செய்கிறத பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அவன் செஞ்சிருவான். எல்லாமே அவனுடைய டச்சில் இருக்குது. அந்த மனசில் அவனுக்கு என்ன, நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருப்பான், படிப்பறிவு இல்லாதவனாக இருப்பான், அவனுக்கு ஒரு நாகரிகம் இல்லாதவனாக கூட அவனை பார்த்தா தெரியும். ஒரு அறையில் ஒரு டவல் மட்டும் கட்டியிருப்பான், கட்டிட்டு அவன் செய்கிற காரியத்தை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளால் அப்படி செய்ய முடியாது. அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கிறது. அந்த குயவனுக்கு தேவன் தம்மை ஒப்பிடுகிறார். அதனால் குயவன் வீட்டுக்கு போ. அந்த குயவன் என்னச்சா பாத்திரத்தை மறைந்து கொண்டிருக்கிறான். வீலை சுற்றி விட்டு கையால் ப்ரெஷ் பண்ணும் பொழுது அந்த பாத்திரம் வருது. ஒரு பாத்திரம் வந்து சரியாக வரல, அது கெட்டு போயிட்டு திருப்பி அந்த மண்ணை என்னச்சேன்னா அவன் பிசைந்து மறுபடியும் அதை பிசைஞ்சு இன்னொரு நல்ல பாத்திரமாக அவன் உருவாக்குறான். அதனால் அந்த பாத்திரம் கெட்டு போனோடனே அந்த களிமண்ணை தூக்கி தூர போடலை. அந்த களிமண்ணை மறுபடியும் பிசைஞ்சு அந்த வீலுடைய சென்டரில் வச்சு அவன் மறுபடியும் அந்த தன்னை கையினால் டச் பண்ணும் பொழுது அவன் என்ன நினச்சானோ அதே மாதிரி பாத்திரம் அங்கே உருவாகுது. அதனால் கர்த்தர் வந்து என்ன இறைமையாக திகதிச்சுட்டு என்ன சொல்கிறார், இந்த கோயவன் செய்த வேலையை நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு பாத்திரம் கெட்டு போச்சுங்கிறதுக்காக அதை தூர தூக்கி போடலை, அதை மறுபடியும் என்ன சொன்னால் நல்ல பாத்திரமாக மனைந்தார். அதே போல் உங்களை நான் செய்ய முடியாதா? இஸ்ரவேல் வீட்டார் வந்து தவறு செஞ்சுனாங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் அவங்கள வந்து புறக்கணிக்க முடியாது. அவங்கள மறுபடியும் நான் சீர்படுத்தி நல்ல பாத்திரமாக, வெசல்ஸ் ஆஃப் மேசியாக அவங்கள மாற்ற என்னால் முடியாதா? ஒரு குயவனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கும் என்றால், இதோ அந்த களிமண் மேலே அவனுக்கு அப்படி பவர் இருக்கும் என்றால், நம்மெல்லாம் களிமண் தான், ஆண்டவர் மண்ணினால் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். உங்களை நான் நல்ல பாத்திரமாக, வெசல்ஸ் ஆஃப் மெர்சியாக மாற்ற முடியும். வெசல்ஸ் ஆஃப் ரேத்தாக நீங்கள் இருக்கிறீங்க. பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாக்கப்பட்டு பொய் பேசுகிறவளாக தான் நம்ம உலகத்தில் வந்தோம். ஆண்டவர் நம்ம வந்து அந்த வீலில் வச்சு இதோ அவரை நம்ம டச் பண்ணும் பொழுது, கொஞ்சம் அழுத்தும் பொழுது, அவர் எப்படி நினைக்கிறாரோ அதே பாத்திரமாக நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் அப்படி செய்ய முடியுமா? மண்ணின் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது. குயவனுக்கு எப்படி மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே சில பாத்திரங்களை அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கின் பாத்திரமாக மாற்ற அவனுக்கு அதிகாரம் உண்டு. சில பாத்திரங்களை தம்முடைய மகிமைக்கு எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாக அவர் மாற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் கோ டவுன் டு த பாட்டர்ஸ் ஹவுஸ், நீ பாட்டர்ஸ் ஹவுஸுக்கு நீ போ, அங்கே நான் உனக்கு கற்றுத்தருவேன் என்று சொல்லுகிறார். அதனால் அங்கே மண்ணை எடுத்து அந்த மண்ணை பிசைஞ்சு அவ்விதமாக அவன் அங்கே செய்கிறான். அந்த பாத்திரம் கெட்டு போனாலும் நான் அதை சரிப்படுத்த முடியும். அது களிமண்ணாக இருக்கும் வரைக்கும் நான் சரிப்படுத்த முடியும். அது அந்த வீலில் இருக்கும் வரைக்கும் நான் சரிப்படுத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் குயவன் தன் வீட்டு பக்கத்திலே அந்த வந்து அந்த ஒர்க் ஷாப் வச்சுருப்பான். அவன் வந்து எல்லோரும் கண்ணு முன்னால் தான் செய்வான், அது ஒன்றும் மேஜிக் கிடையாது. அவன் எல்லோரும் கண்ணு முன்னால் செய்கிறான், சிம்பிளான காரியம், ஆனால் பார்க்க அழகாக இருக்கிறது. அதே போல் கர்த்தர் நமக்கு அங்கே செய்கிறார். அந்த வீலில் நம்மளை வைக்கிறார், வீலில் வச்சு வணைகிறார், அவங்க டச் பண்ணுகிறார். எல்லோருக்குமே ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் கொடுக்கப்பட்டிருக்குது. மனுஷனுடைய ஆயுசு நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் கொடுக்குறார். நம்மளை வந்து அந்த வீலினுடைய சென்டரில் வைக்கிறார். தேவனுடைய சித்தத்தினுடைய சென்டரில் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வீலில் வைக்கிறார். அவர் நம்ம டச் பண்ணுகிறார். மிடில் ஆஃப் த வீலில் இருக்கும். அதனால் ஸ்பின்னிங் அவுட், அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து இப்போ வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அந்த குயவனுடைய கண்ட்ரோலில் தான் அந்த ஸ்பின்னிங் வீல் ஆனது சுற்றி கொண்டே இருக்கிறது. அதே போல் நம்ம காலம் என்னும் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். டைம் நம்ம மூணு பரிணாமத்தில் வந்திருக்கிறோம். லைட் மேட்டர் டைம் என்று மூணு பரிணாமத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். காலமானது சுற்றி கொண்டே இருக்கிறது, வேகமாக போய்கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு காலத்தில் நம்ம வந்து குழந்தைகளாக இருந்தோம், பின்பு வாலிபர்கள் வாலிப சகோதரியாக மாறினோம், இப்பொழுது மேரீடு பீப்புளாக இருக்கிறோம், இப்போ கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதராக வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஒரு பொசிஷனில் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி பார்க்கும் பொழுது காலம் எப்படி கடந்து போனது, எவ்வளோ சீக்கிரம் கடந்து போனது. நான் ஒரு வாலிபனாக இந்த சபையை நடத்தினேன். 22 வயசில் வரும்பொழுது எல்லாருமே ரொம்ப யங்கு, நிறைய பேர் பிறக்கலை, அப்படி தான் வந்தேன். இப்பொழுது நான் ஓல்டு மேன் ஆகிட்டேன், நீங்கள்லாம் பெரிய ஆளாயிட்டீங்க. அதனால் பாருங்கள், இதெல்லாம் வந்து எப்படி, நிறைய பேருக்கு நான் மேரேஜ் சாலம்னைஸ் பண்ணியிருக்கிறேன், நிறைய குழந்தைகளை நான் பிரதிஷ்டை செய்திருக்கிறேன். இதெல்லாமே வந்து காலம் என்னும் இந்த திரைக்கு இப்பாலே நம்ம இருக்கிறோம். காலமானது வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம டச் பண்ணுகிறார். டச் பண்ணும்பொழுது நம்ம ஒரு பாத்திரமாக மாறுகிறோம். டச் பண்ணும்பொழுது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அந்த மண்ணை அழுத்தும் பொழுது மண்ணுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அதே போல் நமக்கு சில விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? கைவிடலை. நம்ம அந்த வீலில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சேவ் பண்ணுகிறார், நம்மை மோல்டு பண்ணுகிறார், நம்மை வந்து கையை வச்சு அவர் டச் பண்ணுகிறார். அப்படி டச் பண்ணும் பொழுது தான் அந்த பாத்திரம் வந்து அங்கே அவர் மனசில் என்ன நினைச்சாரோ அதே பாத்திரமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதனால் அவருடைய சிந்தையின்படி நம்ம இன்னைக்கு உலகத்தில் ஜீவிக்கிறோம். நான் ஒரு பாஸ்டராக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது காலமானது வெளிப்படுத்துறது. அந்த ஸ்பின்னிங் வீலில் வச்சு ஆண்டவர் நம்ம என்னை வணையும் பொழுது நான் ஒரு பாஸ்டராக மாறுகிறேன். ஆனால் ஒரு சாதனை பாஸ்டராக இல்லை, இந்த மெசேஜ் பாஸ்டராக. ஏதோ நாலு செய்தி தெரிஞ்சு அப்படின்னு ஒரு பாஸ்டராக நான் வராதபடி ஆண்டவர் உண்மையாக என்னுடைய அழைத்து என்னை வந்து அனாயின் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவிதமான ஒரு அனாயின்டட் ப்ரீச்சராக, அதுவும் பாட்ச் வேட போதிக்காதபடி ஃபுல்னஸ் ஆஃப் வேட போதிக்கும்படியாக ஆண்டவர் என்னை வணைஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி வணைஞ்சிருக்கிறார். அதுக்கு நான் எத்தனையோ உபத்திரங்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். முதல்ல பிக்கிங் த கிளே, அவன் என்னச்சான், வயல்வெளிக்கு போகிறான். எங்கள் குயவன் வயல்வெளிக்கு போய் எந்த மண் நல்ல மண்ணுன்னு பார்க்குறான். இந்த பாத்திரம் செய்வதுக்கு இந்த மாதிரி மண் தான் அவசியம் என்று சொல்லி அந்த மண்ணை வந்து அவன் எடுக்கிறான். பிக்கப் த கிளே, அவன் முதலாவது அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து நல்ல காய வச்சு அதன் பின்பு அதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைகிறான். அதை காலை வச்சு மிதித்து அதன் பின்பு அவன் நல்லா பிசையும் பொழுது அதில் எதோ ஏர் பபுள் அங்கே ஒன்றும் இருக்காது. அந்த மண்ணில் சின்ன கல் கூட இருக்கக்கூடாது. இப்படி அந்த மண்ணை அவன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மண்ணை வந்து என்ன செய்கிறான் என்றால் நன்றாக பிசைகிறான். பிசைஞ்சு ஒரு லம்ப் ஆப் கிளேயாக மாற்றுறான். அது எப்படியோ இருந்திருக்கலாம் அந்த கிளையை வந்து இப்பொழுது லம்ப் ஆப் கிளே, அது மாவு மாதிரி. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவன் அந்த லம்ப் ஆப் கிளேயாக மாற்றுகிறான். அவிதமாக மாற்றி அதுக்கு பிறகு ஒரு அளவு அவன் எடுத்து அந்த வீலுடைய சென்டரில் வைக்கிறான். அந்த வீலுடைய சென்டரில் வச்சு எஞ்சான் வீலை வந்து அப்படியே சுற்றி விடுவான். வேகமாக ஒரு கொம்பை வச்சு வேகமாக சுற்றி விடுவான். சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இவன் கையை வந்து ப்ரெஷ் பண்ண அது வந்து அப்படியே ஷேப்பில் அழகான ஷேப்பாக வரும். அதெல்லாம் பலவிதமான மண்பாண்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு யூஸுக்காக அது நியமிக்கப்படுகிறது. சில வந்து வெசல்ஸ் ஆஃப் ஹானராக இருக்கிறது, சிலது வெசல்ஸ் ஆஃப் டிஸ்ஹானராக இருக்குது. சிலது கனத்துக்குரிய பாத்திரம், சிலது கனவீனத்துக்குரிய பாத்திரம். இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவன் வணையும் பொழுது மனசில் என்ன நினைக்கிறாரோ, அந்த குயவன் என்ன நினைக்கிறானோ அது அவன் காட்சியிலே வருகிறது. அதுதான் முக்கியம். எல்லாரும் செய்ய முடியாது. அதுக்குன்னு அவனுக்கு டேலண்ட் இருக்கிறது. அவன் மனசில் இருக்கிறத காட்சியில் கொண்டு வர முடியும். எல்லாம் மைண்டில் இருந்து இப்பொழுது அது மெட்டீரியலாக மாறும். அதே போல் உலக தோற்றத்துக்கு முன்னதாக தேவன் நம்மை முன்னறிந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்மளை முன்னறிந்தார், அதான் ஃபோர் நாலேஜ். நம்மை முன்குறித்தார், அதெல்லாம் உனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபோர் நாலேஜ் என்ன செய்கிறது? அவருடைய ஃபோர் நாலேஜ், அவருடைய முன்னறிவு நம்ம வந்து என்ன செய்யறதுனால் நம்ம அவரை வந்து நம்ம எங்கே போய் சேருவோம் என்பதை சொல்லுகிறது. அதாவது ப்ரீ டெஸ்டினேஷன், டெஸ்டினேஷன் முடிவு. இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் வந்து எதை குறிக்குதுன்னா நம்ம எங்கே போய் சேருவோம். நம்ம கடைசியில் அந்த சிட்டியில் போய் சேருவோமா, அல்லது பாதாள ரெண்டாம் மரணமாகி அக்னி கந்தம் எரிகிற கடலே போய் சேருவோம் என்று அவருடைய ஃபோர் நாலேஜ் சொல்லுது. அதனால் சில ஆத்மா இது பாதாளத்துக்கு தான் போகும், இது நரகத்துக்கு தான் போகும், வேறு வழியே இல்லை, இதனுடைய ஜீவி அந்த மாதிரி இருக்குது, இந்த ஆத்மா ரேப்சரில் போகும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும் அப்படின்னு. அதான் ப்ரீ டெஸ்டினேஷன். முன்னக்கூட்டியே அவர் நம்முடைய எங்கே போய் சேருவோம் என்பதை அறிந்திருக்கிறார். ப்ரீ டெஸ்டினேஷன் வச்சுன்னா பின்னோக்கி பார்க்குது. ஃபோர் நாலேஜ் முன்னால் பார்க்குது எங்கே போய் நம்ம சேருவோம். ப்ரீ டெஸ்டினேஷன் பின்னோக்கி பார்க்குது. ஃபோர் நாலேஜ் பின்னால் பார்க்குது. ஃபோர் நாலேஜ் என்ன சொல்லுது? ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே என்ன அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்னாக அவருடைய சிந்தையில் என்னை வைத்திருந்தார். நான் இந்த மெசேஜுக்கு வருவேன், நான் அவருடைய பிள்ளையாக மாறுவேன், நான் பிரைடாக மாறுவேன் என்று உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் அறிந்திருந்தார். அப்போ பாருங்க, ஃபோர் நாலேஜ் பின்னோக்கி பார்க்குது, ப்ரீ டெஸ்டினேஷன் முன்னோக்கி பார்க்குது. அதனால் நம்ம அவருடைய ஃபோர் நாலேஜில் இருந்தோம். அவருடைய ஃபோர் நாலேஜ் படி தான் அவர் முன்குறிக்கிறார். நம்ம வந்து ப்ரீ டெஸ்டினேட்டட், முன்குறிக்கப்பட்டோம். அவருடைய சிந்தையிலேயே ஆண்டவர் நம்மை அறிந்திருந்தார். அதனால் நம்ம என்ன மாதிரி பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று அவன் நினைத்து என்னஜார் கோயவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த மண்ணை அவன் சூஸ் பண்ணுகிறான். அவன் வயல்வெளிக்கு போய் மண்ணை சூஸ் பண்ணுகிறான். அதே போல் ஆண்டவர் நம்ம உலகத்தில் இருந்து நம்மை பிக்கப் பண்ணுகிறார். அவர் நம்மை எடுக்கிறார். எடுத்து என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையிலே நம்மை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே கொண்டு வந்து நம்மை நினைஞ்சு ஷேப் பண்ணுகிறார், அங்கே ஷேப் பண்ணுகிறார், மோல்டு பண்ணுகிறார். அது எப்படி மோல்டு பண்ணார்? நம்முடைய கரத்தினாலே அதை செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது செய்தது ஆடம் தான். ஆடமை வந்து ஆண்டவர் வந்து தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மனுஷனை வந்து ஆடமை முதலாவது சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் ஒன்னாவதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சமுத்திரத்தை உண்டாக்கினார். எல்லாத்தையுமே அவர் சிருஷ்டித்தார். அல்ல, வானத்தை பூமியை அவர் உண்டாக்கி அதை வெறுமையாக இருக்க அவர் உண்டாக்காதபடி அவர் வந்து தம்முடைய சிருஷ்டிப்பினாலே அதை நிரப்புகிறார். ஏசாயா 45:18 வாசிக்கலாம்.
வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது.
இதோ அவர் பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது வெறுமையாக இருக்க அதை சிருஷ்டிக்கவில்லை. அதனால 9 planets இருக்கிறது, எல்லாம் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கு, அது வெறுமையாக தான் இருக்குது. ஆனால் இந்த பூமியில் தான் ஆண்டவர் மனுஷங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஒரு கிரகத்தில் தான் மனுஷன் வாழ முடியும், மற்றதெல்லாம் வெறுமையாக இருக்குது. பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காதபடி முதல்ல பூமியை சிருஷித்து அதை நிரப்புகிறார். அதை மரம் செடிகள் மிருகங்கள் பின்பு என்ன மனுஷங்களால் நிரப்புகிறார். அதை வெறுமையாக இருக்க சிருஷிக்கவில்லை. அதே போல் அவர் வந்து சமுத்திரத்தை உண்டாக்கும் பொழுது அதுவும் வெறுமையாக இல்லை, அதில் நிறையா ஃபிஷஸ் அங்கே அந்த சமுத்திரக்கு ஜந்துக்கள் அங்கே நிறைய ஃபிஷஸ் அங்கே இருக்குது. சில இடத்துலலாம் மீன்கள் வந்து கூட்டமாக இருக்கும். அதில் அந்த மீனவர்கள் போயிட்டு அவங்க நிறைய பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. சில இடத்துல பெரிய பெரிய மீன்களாக இருக்கும். அதனால் சமுத்திரத்தை ஆண்டவர் எதுக்கு சிருஷித்திருக்கிறார்? அது வெறுமையாக இருக்க சிருஷ்டிகள், அதை நிரப்புகிறார். அதே போல் இதோ நம்ம ஸ்கை வானத்தை பார்க்கும் பொழுது அதையும் வெறுமையாக இருக்க சிருஷ்டிகளை, பறவைகள், ஏகப்பட்ட பறவைகள் இருக்கு. அந்த வானத்தை வந்து பறவைகள் வாழ்வதற்காக, இதோ சமுத்திரத்தை மீன்கள் வாழ்வதற்காக, இந்த பூமியை நீங்கள் வாழ்வதற்காக அவர் சிருஷித்தார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆடமே அவர் சிருஷித்தார். ஆதியாகமம் 2:7 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் மண்ணினாலே அவனுக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கினார், பின்பு அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அதே போல் நம்மை சிருஷித்து அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். அவர் தம்முடைய மகிமைக்காக நம்மை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். டேபர்னாக்கிள் ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கும் பொழுது பின்பு மகிமையினால் நிரப்பினார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், பின்பு மகிமையினால் நிரப்பினார். அதே போல் ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை எடுக்கும் பொழுது அது வெறுமையாக இல்லை, அதில் நம்ம ஏதாவது போட்டு வைக்கிறோம், அதை நம்ம நிரப்புகிறோம். அதே போல் தேவன் நம்முடைய கிளே பாடியை உண்டாக்கினார். 16 elements அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்பிருக்கும் பொழுது நீங்கள் கிருபா பாத்திரமாக இருக்கிறீங்க. சிலரை வந்து ஆண்டவர் கோபாக்கினால் நிரப்புகிறார், பின்பு அவங்க அழிவு கண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். கோலியாத் அப்படியாப்பட்டவன், தாவீது வந்து வெஷல் ஆஃப் மெர்சி, அநேருக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். தம்முடைய ஆவியினாலும் மகிமையினாலும் அவனை நிரப்பினார். ஆமென். நல்லா ஃபார்மிங், மோல்டிங், ஷேப்பிங் இதெல்லாம் அவர் செய்கிறார். எல்லாத்தையும் அந்த வீலில் தான் செய்கிறார். எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் நம்மை கொண்டு வந்து அவர் நம்மை ஃபார்ம் பண்ணுகிறார், அவர் மோல்டு பண்ணுகிறார், பின்பு அவர் ஷேப் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கொய்யாமை வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது சில பாத்திரங்கள் வந்து அங்கே கெட்டு போகுது. அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
குயவன் வணங்கி கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான்.
இது குயவன் தன் பார்வைக்கு அவன் அது வந்து கெட்டு போகிறது. வெஷல் தட் மேட் ஆஃப் டே வாஸ் மேரிடு இன் த ஹேண்ட் ஆஃப் த பாட்சர். அது அந்த குயவனுடைய கையில் கெட்டு போனது. ஸோ ஹி மேட் இட் அகைன் அனதர் வெஷல். அது வேற ஒரு பாத்திரமாக, அதை விட நல்ல பாத்திரமாக அங்கே மாற்றுகிறதை அங்கே இறைமை அதை பார்க்கிறான். அதே போல் நான் இஸ்ரவேல் ஜனங்களை செய்ய முடியாதா? அவங்க மனம் திரும்பினா, ஒப்பு கொடுத்தா, இதோ அவங்க சீர்கட்டு போனாலும் அவங்கள நான் சரி பண்ண முடியும். ஏன்னா அவங்க வீலில் இருக்கிறாங்க, என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள். அதனால் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆறாம் வசனத்தில் பின்பாகத்தை வாசிக்கலாம்.
களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
களிமண் குயவன் கையில் இருப்பது, Behold as the clay is in the potter's hand, so are you in mine hand, O house of Israel. இஸ்ரவேல் விட்டாரே, நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய கையிலே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருடைய கையிலே இருக்கிறோம்? இதோ நம்ம கெட்டு போக விட மாட்டார். ஆமே. நம்மை நல்ல பாத்திரமாக மாற்றுவார், வேஷல் ஆஃப் மெர்சியாக மாற்றுவார். உலகத்தில் நமக்கு அதிக பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வருது, இதோ அப்படி வேறு யாருக்கும் அவிதமாக வரல, நமக்கு வர்ற ப்ராப்ளத்தை போல் யாருக்குமே வரலன்னு நம்ம நினைப்போம். அதனால் நமக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் வரலாம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வரலாம், நம்முடைய ஜாப்பில் ப்ராப்ளம் வரலாம், இதோ எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு வரலாம். நமக்கு சோதனைகள் அண்ட் நமக்கு வந்து ட்ரையல்ஸ் டெஸ்டிங் நமக்கு வரலாம். அப்படி வரும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் என்றால், நமக்கு வந்த மாதிரி யாருக்குமே வரல, நமக்கு வந்த சீக்னஸ் வேறு யாருக்குமே வரல, நமக்கு வர்ற பிரச்சனை யாருக்குமே வரல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம என்ன, ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. களிமண் குயவன் கையில் இருப்பது போல் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அதை சரி பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்முடைய பாட்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம களிமண், நம்ம வீலில் இருக்கிறோம், மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறோம், சென்டர் ஆஃப் காட்ஸ் வில்லில் இருக்கிறோம். அவர் வந்து கெட்டு போனாலும் அதை சீர் பண்ண முடியும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் பெரியவராக இருக்கிறார், அந்த வியாதியிலேருந்து விடுதலை தர முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ப்ராப்ளங்கள் இருந்தாலும் எல்லாத்துலேருந்தும் அவர் விடுதலை தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுகிறோம். ஏனென்றால் வி ஆர் ஸ்டில் இன் த பாட்டர்ஸ் ஹேண்ட். நம்ம இன்னும் குயவனுடைய கையில் தான் இருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் நம்மை சரி பண்ண முடியும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஆமேன். இல்லை, மோசையை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது மோசையால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க முடியலை. அவன் ரொம்ப சோர்ந்து போய்விட்டான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் வனாந்தரத்தில் போய் 40 வருஷமாக ஆடு மேய்க்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருஷமாக ஆடு மேய்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு எந்த தரிசனத்தையும் கொடுக்கல, ஆண்டவர் அவன்கிட்ட பேசவே இல்லை. திடீரென்று ஒரு நாளிலே அந்த முள்செடி பற்றி எறிகிறது. அவன் அது என்னன்னு பார்க்க போகும்பொழுது அங்கேருந்து மோசையும் மோசைன்னு கூப்பிடுகிறார். 5 நிமிஷத்தில் சூழ்நிலையை மாற்றிட்டார். 5 நிமிஷத்தில் 40 வருஷம் ட்ரை பண்ணான். தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய ஞானத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கலாம், தன்னுடைய செல்வாக்கினால் விடுவிக்கலாம்னு நினச்சான். அவனால் முடியலை. இப்பொழுது 5 நிமிஷத்தில் அவனை சேஞ்ச் பண்ணிட்டார். அவனை வந்து வெசல் ஆஃப் மெர்சியாக மாற்றிட்டார். இந்த கோணலான கொம்பு வச்சுக்க, இதை கொண்டு போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பாய், இதனால் நீ அற்புதங்களை செய்வாய், எல்லாத்தையும் விடுவித்து கொண்டு வந்தான். அவன் ஒரு வெசல் ஆஃப் மெர்சியாக அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக மாறினான். பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் கோபாக்கினியின் பாத்திரங்கள், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அதனால் அழிவுக்கு எத்தனமாக்கின கோபாக்கினி பாத்திரம் மேல் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்தார். 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான். வேலையாட்களை வைத்து அடித்து வேதனைப்படுத்தும் பொழுது அவங்க வந்து ரொம்ப சோர்ந்து போனாங்க. இதோ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு நினைக்கும். எங்களுக்கு வந்த பிரச்சனை யாருக்குமே வரல, அதான் எங்களுடைய ப்ராப்ளம் ரொம்ப கிரேட், எங்களுடைய உபத்திரவம் அதிகம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவரை வந்து இந்த பார்வோன் மேலே, அந்த ஜனங்க ஆலோட்டிகள் மேலே ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஆனால் இங்கே தாங்கே மோசையை வரும் பொழுது அவன் ஒரு கிருபா பாத்திரம், வெசல் ஆஃப் மெர்சி. இதை என்ன சொல்ற, அந்த ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கினது மட்டுமல்ல, பார்வோனை அவனுடைய சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார், அழிச்சு போட்டார். ஹல்லேலூயா. எகிப்தின் மேலே 10 வாதைகளை கொண்டு வந்து எகிப்து அழிந்தது. ஏனென்றால் அந்த மக்கள், எகிப்தின் மக்கள் கோபாக்கினியின் பாத்திரங்கள். ஆனால் வெசல் ஆஃப் க்ளோரி, ஹல்லேலூயா, வெசல் ஆஃப் மெர்சி. மோசே வந்து வெசல் ஆஃப் மெர்சி, இஸ்ரவேல் ஜனங்கள் வெசல் ஆஃப் மெர்சி. அவங்களை விடுவித்து ஆண்டவர் மனாந்தரத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி களிமண்ணாக இருக்கிறீர்கள், அந்த வீலில் இருக்கிறீங்க, உங்களை வந்து வெசல் ஆஃப் மெர்சியாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்க மக்களை பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் வெசல் ஆஃப் ராத், கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்ட அழிவுக்கென்று, வெசல் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். எகிப்தியர்களும் பார்வோனும் அழிவுக்கென்று நியமிக்கப்படும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க வெசல்ஸ் ஆஃப் மெர்சி. ஹல்லேலூயா. அதனால் அவங்க மேலே ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். 400 வருஷம் இவங்க அடிமைத்தனத்தில் ஆண்டவர் விட்டுட்டார். ஆனால் அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் தான் உலகத்தில் ஒரு அவிசுவாசி, தேவனுக்கு பயப்படாதவன், அவன் ஒரு அஞ்ஞானி, அவன் அவ்விதமாக தான் நினைப்பான். ஆனால் என்ன சொன்ன, நமக்கு பைபிளில் என்ன போட்டிருக்குது, அவங்க அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினை போது அழிவு சடுதியாக வரும். அவன் இதயத்தை கடினப்படுத்துவான், திடீரென்று அழிவு வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு. நம்ம வந்து பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆமென். அழிவுக்கென்று நியமிக்கப்பட்ட கோபாக்கினைக்கு மாத்திரத்தின் மேல் ஆண்டவர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன, ஆண்டவர் அவங்க மேலே பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அழிவுக்கு தப்பிக்க முடியாது என்பதை நம்ம அறிய வேண்டும். நமக்கு வாழ்க்கையிலே ஆண்டவர் எதுக்காக நம்மை வந்து அவர் வந்து தெரிந்து கொண்டார் என்றால், அவருடைய சாயலாக நம்ம மாற வேண்டும். அதற்காக ஆண்டவர் நம்ம மேலே பொறுமையாக இருக்கிறார். இதோ நம்மை வந்து பொறுமையாக வணைந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8:29 வாசிக்கலாம்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்.
தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, ஃபோர் நாலேஜ், எவர்களை முன் அறிந்தாரோ அவளை தம்முடைய குமாரனுடைய சாயலாவதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எவர்களை முன் அறிந்தாரோ, ஃபார் ஹூம் ஹீ டிட் ஃபோர் நோ, ஹி ஆல்சோ டிட் ப்ரீ டெஸ்டினேட் டு பி கன்ஃபர்ம் டு த இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன், கன்ஃபர்ம் டு த இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வேர்ட் ஃபார்மாக மாற வேண்டும், வேர்ட் இமேஜாக மாற வேண்டும். வாழ்ந்த சாயலாகத்தானே நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அந்த வேர்ட் இமேஜாக அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அந்த இமேஜாக மாறும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் நேரம் கிடைச்சா கதை பேசுவாங்க. சில லேடிஸ் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டா கதையில் இறங்கிடுவாங்க. அப்படி நேராக சந்திக்க முடியலன்னா ஃபோன் தான் இருக்குதே, கதை பேசி தங்களுடைய குடும்ப காரியத்தை எல்லாமே சரியாக கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் சரியாக கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேச ஆள் கிடைச்சா தான். பைபிள் வசனம் என்ன சொல்லுது, சகல பிரயாசத்துலேயும் பிரயோஜனம் உண்டு, வீடை பெருக்கினா கூட பிரயோஜனம் உண்டு, சும்மா இருக்கிறதுல பீரோவை கிளீன் பண்ணாலே எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சாலே பிரயோஜனம் உண்டு. அதெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. உதடுகளின் பேச்சோ வெறும் வறுமையத்தர். எல்லாத்துலேயும் பிரயோஜனம் உண்டு, எந்த வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் உண்டு. ஆனால் பேசிக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு தரித்திரத்தை தான் ஏற்படுத்தும். அது அதிக பேச்சு வந்து பாவத்தை உண்டு பண்ணும். அதெல்லாம் சொற்களின் மிகுதினாலே பாவம் உண்டாகும். அப்படி தான் சிலருக்கு வேலை இல்லைன்னா அந்த மாதிரி கதையில் இறங்கிடுவாங்க. பொதுவாக லேடிஸ் அப்படி கதையில் இறங்கிடுவாங்க. நீங்கள் வந்து பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், எண்ணமே வராது. அப்படியாப்பட்டவங்கெல்லாம் எப்படி பரலராஜ்யத்துக்கு போக முடியும், ராச்சர் போக முடியும்? மற்றவங்க கதையை பேசி அவங்க சண்டைகளை மூட்டி கோல் மூட்டி விட்டுருவாங்க. நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, பேசுறதுக்கே நேரம் கிடையாது. எனக்கெல்லாம் யார்ட்டையும் பேசுறதுக்கே நேரம் கிடையாது. சிலர் வந்து அவங்க ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப நேரமாக நீங்கள் சொல்லாதுங்க, ஷார்ட்டாக சொல்லுங்க படிமை. சிலருக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஆலோசனை சொல்லணும்னா ரொம்ப நேரம் பிடிச்சு எடுக்கும், ஏன்னா தப்பை ஒத்துக்கிட மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட்டாக தெரியுது. உலகத்தில் இருக்க மக்களுக்கு வந்து எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். ஆவிக்குரியவங்களை நமக்கு ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்கிறார், ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொன்னால் எவ்வளோ பிரயோஜனம் உண்டு. அதனால் சில ஆத்துமாக்கள் அவிதமாக இருக்கும். இந்த ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யணும், தேவனை பற்றிய பயமே கிடையாது. இது எப்படி வெசலாக மெர்சியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு எப்படி இவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, சோம்பேறிகளாக இருப்பார்கள். அதனால் வீண் கதையில் அவங்க இறங்குவாங்க. அவங்க குளிச்சு கிழிச்சு மற்ற மாதிரி சுத்தமா இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணுமா அப்படிங்கூட எண்ணம் வராது. இவங்கெல்லாம் என்ன பாத்திரங்கள்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம வந்து ஸ்பெஷல் ஆஃப் மெர்சி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜபத்தினால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். நம்ம பைபிள் படித்து பக்தி விருத்தி அடையணும். ஆண்டவர் நம்ம ஷேப்பாக மாற்ற வேர்ட் இமேஜாக மாத்துறார். நீங்கள் கதை பேசிகிட்டு இருந்து ஊர் கதை பேசுனீங்கன்னா எப்படி வேர்ட் இமேஜாக மாற முடியும், எப்படி பரலோராஜ்யம் போக முடியும்னு நான் கேட்குறேன். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அதனால் ஆண்டவர் நம்ம வீட்டில் வச்சு சுற்றுறார், நமக்கு ஒரு பீரியடை கொடுத்துருக்கிறார். அந்த பீரியடில் ஆண்டவர் நம்ம வணையும் பொழுது அவருக்கு அவர் மனசில் இருந்த பாத்திரமாக தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். நம்ம வேர்ட் இமேஜாக மாறணும். அப்படி ஒரு மெசல் ஆஃப் மெர்சியாக மாற்ற வேண்டும். அப்படி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்ற வேண்டும். ஒருவன் இவைகளிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாட்டப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று நம்ம 2 தீமோத்தேயு 2:20-21 வாசிக்கிறோம். அதனால் நம்ம உலகத்திலிருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் எந்த நற்கிரிக்கும் எந்த நற்கி ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரம் வெசல் ஆஃப் ஹானராக மாற்றுவார். ஹல்லேலூயா. இல்லை மோல்டிங் அண்ட் ஷேப்பிங், முதல்ல ஃபார்மிங், அங்கே மண்ணை எடுத்து அதை ஆயத்தப்படுத்துவது, நல்லா பிசைஞ்சு ஆயத்தப்படுத்துவது, அதன் பின்பு மோல்டிங், அதன் பின்பு ஷேப்பிங். அப்படி பார்த்து அப்படி தான் வெசல் ஆஃப் மெர்சியாக நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா. அதனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து இதை என் படிப்பை முடித்து அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னை ஷேப் பண்ணி எப்படி ஷேப் பண்ணுறாருன்னு பார்க்கேன். அதே போல் உங்களை நீங்கள் பாருங்கள். நான் என்ன உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை உதாரணமாக பாருங்கள், எப்படி உங்களை ஷேப் பண்ணி இப்போ எப்படி மாற்றிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை பிரைடாக மாற்றியிருக்கிறார். உங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றியிருக்கிறார். உங்களை வந்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தாவியினாலே தம்முடைய மகிமையினாலே நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாமே ஆசீர்வாதமான பாத்திரம்தான். அதனால் ஒருபோதும் பாவம் செய்யாதவளாக மாற்றியிருக்கார். கரைதிரை இல்லாத ஒரு மனமாட்டியை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 7 சபை காலங்களாக அவர் கிரியை செய்கிறார். 7 சபை காலங்களாக கிரியை செய்து அவர் கனஞ்சா டச் பண்ணுகிறார், ப்ரெஷ் பண்ணுகிறார். இதோ இருளின் காலம் வந்தது. அங்கே இருளின் காலத்தில் அந்த ஜென்ரல் அங்கே ரொம்ப அவர் டச் பண்ணார். இப்படி வந்து இன்னைக்கு 7 சபையின் காலம் முடிஞ்சு நீங்கள் பிரைட் ஏஜில் வந்திருக்கீங்க. இன்னைக்கு கரைதிரை இல்லாத ஒரு மனவாட்டியை பெற்றிருக்கிறார். அந்த மனவாட்டியை தம்முடைய குளோரினாலே, வெளிப்பாட்டினாலே, மகிமையினாலே நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியலன்னா நீங்கள் ராப்சரில் போக முடியாது. சில சகோதரிமார்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம நேரத்தையும் காலத்தையும் கதை பேச போகிறோமே, அதனால் மணிக்கணக்கில் கதை பேசுகிறோமே, மற்றவங்க கதையை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, இப்படி இருந்தால் நம்ம நல்ல பாத்திரமா? அதனால் உங்களுடைய சுவாபத்தை யோசித்து பாருங்கள். உங்களுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது? நல்ல சுவாபமாக இருக்கிறதா? வேர்ட் இமேஜாக கிரைஸ்ட் லைக் கேரக்டரை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களோ? ஆண்டவர் நம்ம அப்படி ஷேப் பண்ணுற. நம்ம பாவத்தில் பிறந்தோம், அக்கிரமத்தில் உருவானோம், பொய் பேசுகிறவா தான் வந்தோம். ஆண்டவர் நம்மை பிக்கப் பண்ணினார், நம்மளை நல்லா பிசைஞ்சு நம்மளை உருவாக்கி இன்றைக்கு என்ன சொன்னாலும் நல்ல கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராப்சருக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அந்த வீலில் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த வீலில் இருக்கும் பொழுது குயவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அந்த பாட்டருடைய கண்ட்ரோலில் அது இருக்கும் பொழுது அது கெட்டு போகாது. அதனால் நமக்கு கார் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு மற்றவங்கள போல் நல்ல விலையேறப்பெற்ற துணிமணிகள் இல்லாமல் போகலாம், அல்லது நம்ம நிறைய சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமீன். கிரேட்டஸ் ரிச்சஸ் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தனியாக இருக்கிறோம், அவருடைய சித்தத்தின் கீழே இருக்கிறோம். அதனால் கோயம்பன் களிமண் எடுக்கும் பொழுது அது நிலத்திலிருந்து அதை செப்பரேட் பண்ணி அதை அங்கே கொண்டு வருகிறான். அது தனியாக வருகிறது. எல்லாரோடும் நம்ம ஐக்கியப்பட முடியாது. நான் ரொம்ப லோன்லியாக இருக்கிறேன். ஏன்னா எல்லாரோடும் என்னால் ஐக்கியப்பட முடியாது. மெசேஜ் ப்ரீச்சர்ஸ் எல்லாரோடும் ஐக்கியப்பட முடியாது. ஐக்கியப்பட்டால் பிரச்சனை வரும். அதனால் நிஜம் அவங்களுடைய நேச்சரை நம்மகிட்ட காமிக்க பார்ப்பாங்க, நமக்கு அது ஒத்து வராது. அதனால் பாருங்கள், ஆண்டவர் நம்ம வந்து தனியாக கொண்டு வர்றார், அந்த வீலில் கொண்டு வைக்கிறார். வீலில் கொண்டு வச்சு வார்த்தையில் நம்ம செப்பரேட் பண்ணி அங்கே வச்சு நம்மளை ஷேப் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி வெசலாக மெர்சியாக மாற்றியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தி டெவில் ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். டெவில் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை ஸ்பின்னிங். இதை அதை சுற்றுறது வந்து சாத்தான் வந்து அதை சுற்றலை, இதை கர்த்தர் சுற்றுகிறார். அதனால் என்ன காரியமானாலும் நம்ம அவருடைய கையில் இருக்கும் வரைக்கும் சாத்தானுடைய கண்ட்ரோலில் இல்லை. சாத்தான் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஃபார் அவர் லைஃப். இதோ நம்முடைய வாழ்க்கையின் மேலே சாத்தானுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நம்ம அந்த வீலில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை சேவ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. He got his hands on me. ஆண்டவர் நம்முடைய அவருடைய கையை நம்ம மேலே வச்சிருக்கிறார். அதனால் நமக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். 100 வயசு ஆகிவிட்டது, சாராளுக்கு 90 வயசு ஆகிவிட்டது. அதனால் பின்பு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது, எந்த சான்ஸும் கிடையாது. ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். ஆமென். நம்முடைய ப்ராப்ளத்தை ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கத்தில் அவருடைய ப்ராமிஸை பார்க்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை பெரிய ஜாதியாக்கும். ஏன்னா ப்ராமிஸ் அப்படி இருக்கிறது, ஆனால் வயசு 100, 90 ஆயிடுச்சு. அதே போல் நம்ம வந்து நமக்கு நிறையா ப்ராப்ளங்கள் இருக்கலாம், நமக்கு நிறையா தேவைகள் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த பிரச்சனைகளையே பார்க்கக்கூடாது, உலகத்தின் மக்கள் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. நீங்கள் ப்ராமிஸை பார்க்க வேண்டும். நமக்கு சரீரத்தில் சில போராட்டங்கள் இருக்கலாம், நம்ம வந்து என்ன சொன்னோம், ப்ராமிஸை பார்க்க வேண்டும். அவருடைய வாக்கு தத்துவத்தை பார்க்கும் பொழுது அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த வீலை சுற்றிக்கிட்டு நம்ம சேவ் பண்ணுகிறார். ஜோசப் லைஃப்பை பார்த்தா சோர்ந்து போவாங்க, பிரிசனில் கிடக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலே நீ உயர்த்தப்படுவாய், எல்லாரும் உன் பாதங்களுக்கு கீழாக வந்து உன்னை பணிந்து கொள்வார். எப்படி நிறைவேறும், சான்ஸே இல்லை. ஆனால் அவன் வீலில் இருக்கிறான், தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறான். ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை வந்து அதை கொண்டு வர முடியும், ஷேப் பண்ண முடியும். ஆமேன். அவர் மைண்டில் அதை வச்சிருக்கிறார். அதனால் சூழ்நிலைகளை பார்க்காதபடி தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஜோசப் ஆண்டவர் கொண்டார். ஹல்லேலூயா. அவனுடைய விஷன் நிறைவேறினது. ஆமேன். ஏனென்றால் பாட்டர்ஸ் ஹேண்ட், அந்த குயவனுடைய கை வந்து அவன் மேலே இருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருக்கிறது. அதே போல தான் இன்றைக்கு நம்மளா உலகத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அவருடைய சிந்தையில் வி ஆர் ஆல்ரெடி குளோரிஃபைடு. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை வந்து அவர் அழைத்திருக்கிறார். எவ்வளோ அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகிறார். எவ்வளோ நீதிமான்கள் ஆக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய பார்வையில் முடிஞ்சு விட்டது. வி ஆர் ஆல்ரெடி குளோரிஃபைடு இன் இஸ் மைண்ட். அவருடைய மைண்டில் எல்லாமே நிறைவேறிவிட்டது. இதோ எரிகோவை நான் உனக்கு கொடுத்தேன், நான் ஆயிப்பட்டணத்தை உனக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அதை சுதந்திரிக்கலை, ஆனால் அவருடைய பார்வையில் அது முடிஞ்சு விட்டது. அதே போல் தேவனுடைய சிந்தையில் எல்லாமே முடிந்து விட்டது. ஆமேன். பின்பு அவர் ஷேப் பண்ணுகிறார், நம்ம அந்த பாத்திரமாக மாறுவோம். அதனால் குயவனுடைய பார்வையில் அது முடிந்து விட்டது. இது வந்து ஒரு பூந்தொட்டியாக மாற வேண்டும். அவன் பார்வையில் முடிஞ்சு விட்டது, இப்படி ஷேப்பில் இருக்கணும், இவ்வளோ பெருசாக இருக்கணும். அப்பொழுது என்ன செய்யறான், அது இன்னும் காட்சியில் வரல, அவன் மனசில் அது முடிஞ்சிட்டு. அதே போல் தேவனுடைய பார்வையில் எல்லாம் முடிஞ்சு விட்டது. உங்களுடைய வியாதி சுகமாகிவிட்டது, உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டது, கர்த்தர் உங்களை மகிமையில் ஏற்றுக்கொண்டார், எல்லாம் அவருடைய பார்வையில் முடிஞ்சு விட்டது. ஆனால் இது இன்னும் வரல, அவர் ஷேப் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஷேப் பண்ணும் பொழுது அவர் மனசில் என்ன நினைச்சாரோ அது காட்சியில் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால் குயவனுடைய கையில் இந்த பாத்திரம் கெட்டு போகும் பொழுது மறுபடியும் அதை வணைந்தார். மோசஸ் வந்து என்னச்சான், அங்கே வந்து கண்மலையை 2 முறை அடித்து விட்டான், கர்த்தருக்கு விரோதமாக தப்பு செய்து விட்டான். என்ன அங்கே ஆதி யாத்திராமல் 17 ஒரு முறை அடிக்கிறான், எண்ணாகமே 20 பொழுது 2 முறை அடித்தான், 2வது முறை அடிக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவனை அப்படியே போடலை, அவனை திரும்ப செப்பனிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டர்ஸ் ஹேண்டில் இருக்கும் பொழுது அவர் மறுபடியும் மோல்டு பண்ணுகிறார், மறுபடியும் ஷேப் பண்ணுகிறார். கெப்ட் மோல்டிங் ஹிம் அண்ட் ஷேப்பிங் ஹிம் அன்டில் தே கேம் டு த இமேஜ். அது தேவனுடைய சாயலாக மாறு வரைக்கும் அவர் செய்கிறார். அதே போல் ராகாபை நம்ம பார்க்கும் பொழுது, ராகாப் வந்து ஹேர்லெட், அந்த பாத்திரம் கெட்டு போனது, அவள் ஒரு ஹேர்லெட் ஆகிவிட்டாள். ஆனால் அவள் அன்கிளீன் திங்ஸ் அவள்கிட்ட இருக்கிறது. ஆனால் அவளை வந்து அவள் அவந்து அந்த வீலில் இருக்கும் பொழுது, தேவனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவளை வந்து வெஷல் ஆஃப் மெர்சியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. யூதாகோரத்து பிறப்பு சல்மோனை பாக செய்து பெத்லகேமிலே குடியிருந்து கிறிஸ்துவை அவள் தன்னுடைய சந்ததியிலே கொண்டாள். அவள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவள். அவளை வந்து ஆண்டர் வெசல் ஆஃப் மெர்சி, கிருபா பாத்திரமாக மாற்றினார். ஆமென். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எல்லாவற்றையும் நன்மை, நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. நம்ம அவருடைய சித்தத்தில் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் அவருடைய சித்தத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த ஒரினஸும் பண்ணக்கூடாது. எல்லாம் கத்தர் மேல் வைத்து விடு. உன் பாரத்தை கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். சங்கீதம் 55:22. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலானாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும். அதனால் எல்லாத்தையும் சொல்லிடணும், ஒன்று விடாமல். உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குதா, அப்படி நடக்குமா இப்படி ஆயிருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதை மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு. எது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த இடையில எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம். மனுஷங்கிட்ட ரொம்ப நேரம் கதை பேசக்கூடாது. லேடிஸும் ரொம்ப நேரம் கதை பேசக்கூடாது. ஓரளவுக்கு பேச வேண்டியதுதான். அளவுக்கு அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம டைமும் கெட்டு போவோம், அவங்க டைமும் கெட்டு போகும். நானா ஜபத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இங்கே வந்து ஜபம் ஷார்ட்டாக இருக்கணும். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தனி ஜபம் வந்து எல்லாத்தையுமே சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஏதோ இந்த மூலப்பிரமா சொன்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் கதை பேசலாம். ஆனால் மனுஷங்கிட்ட ரொம்ப நேரம் கதை பேசக்கூடாது. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது டெய்லி பேசணும். அதுக்குன்னு ஒரு நேரத்தையும் ஒரு பிளேஸையும் தெரிந்து கொண்டு நம்ம மனசில் இருக்க எல்லாமே சொல்லிட்டால் நமக்கு தேவ சமாதானம் வரும். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்முடைய பாட்டராக இருக்கிறார். அவர் நம்ம நல்ல பாத்திரமாக வணைய முடியும். நம்ம வெசலா மெர்சியாக அவர் மாற்ற முடியும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு அங்கே போயிட்டு உங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு இருக்குது ஆசீர்வாதமும் உங்களுக்கு கெட்டு போயிடும், சாபந்தான் வரும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும், இதோ தனி ஜபத்தில் எவ்வளோ நேரம் பேசினாலும் உங்களுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். உங்களுக்கு சமாதானம் வரும். உங்கள் அடுத்த நாளே நீங்கள் அந்த அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும். சிலர் மனுஷங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் மனுஷங்கிட்டே போய் சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னால் பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லியிருக்கு, அதை மாதிரி செஞ்சால் நம்ம லைஃப் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை ஆண்டவர் நம்மை துவக்கி நம்ம வந்து நற்கிரியை துவக்கினார், முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து விட மாட்டார். பிலிப்பியர் 1:5.
உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்ம.
இதோ உங்களில் நற்கிரியை துவக்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்த அதை முடிய நடத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், நம்மளை ஆண்டவர் ரிடெம்ஷனுக்குள்ளே கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ராப்சரில் போகும் வரைக்கும், கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அவர் நம்மளை வந்து இதை அவர் வந்து நம்மளை அப்புறப்படுத்த மாட்டார். நம்மளை ஒரு நல்ல பாத்திரமாக வனைவார். நம்ம குயவனுடைய கையில் இருக்கிறோம். ஆமீன். நம்ம இந்த வீலில் இருக்கிறோம். அதனால் அவர் நம்மளை ஷேப் பண்ணி கொண்டே வருப்பார். அந்த வேலை முடியும் வரைக்கும் அவர் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார். குயவன் மனசில் நினைக்கிறான், இது ஒரு பானை செய்யணும், தண்ணி குடிக்கிற பானையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பாத்திரம் வரும் வரைக்கும், அது ஷேப்பில் அது வரும் வரைக்கும் அவன் அந்த வேலையை நிறுத்த மாட்டான். அது வந்த பிறகு தான் வேலையை நிறுத்துவோம். அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டார், கிரியை செய்ய ஆரம்பித்தார்னா நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும். மகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேக்கு, மகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேக்கு, ஆண்டவட்டை ஜெபம் பண்ணியா? மகளுக்கு குழந்தை பிறக்கலை, குழந்தை பிறக்கலை, எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என் காலை பாரு, எனக்கு காலில் அடிபட்டுருக்கு, அடிபட்டுருக்கு. சிலர் தங்கள் சரீரத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நல்ல சோமான பிறகு சர்ச்சைக்கு வாங்க, இங்கே வந்து ஒவ்வொருத்தையும் காலை காமிக்காதுங்கன்னு ஒரு சகோதரிக்கு ஆலோசனை சொன்னேன். நம்ம யார்ட்டையா பேசிக்கிட்டு இருந்தால் குறுக்க வந்துடுவாங்க. அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா பாஸ்டர், அது பேசின பிறகு நம்ம வந்து பேசுவோமா? இல்லை, குறுக்க வந்துடுது. என்னது, எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறியா ஜெபமணி சொல்கிறேன்? அது கிடையாது. உன்னைக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்களுடைய ஒரினஸ், குவாய்ட் ஒரியிங், இதை நம்ம ஒரினஸ் எல்லாம் மனுஷன்கிட்ட போய் சொல்கிறத விட நம்ம கர்த்தத்தை சொல்லும் பொழுது அவர் எல்லாத்தையும் மாற்ற முடியுமே. மனுஷன் பரிதபிக்க முடியும், உதவி செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் செய்ய முடியும். அன்னைக்கு உபாசிப்பதுக்கு நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். ஆண்டவரே, என்னை வந்து வெசல் ஆஃப் மெர்சியாக மாற்றும், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றும், என்னுடைய ஒரினஸ் எல்லாத்தையும் எடுத்து போடும். நான் இன்றைக்கு உம்முடைய கரத்தில் இருக்கிறேன். ஐ ஆம் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பாட்டர். அதனால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக நீர் எல்லாத்தையும் செய்து முடியும். என்னை வந்து வெசல் ஆஃப் மெர்சியாக, என்னை வந்து கிருபா பாத்திரமாக மாற்றும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லோரும் கேட்டதான வார்த்தையை நினச்சி பார்ப்போம். இந்த உபவாச ஜபத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை நல்ல பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, வெசல் ஆஃப் மெர்சி ஆக நிரப்பு. நம்மை கிருபையினால் நிரப்புவார், தம்முடைய மகிமையினால் நிரப்புவார், தம்முடைய ஆவியினாலே நிரப்புவார். அவ்விதமான ஒரு பாத்திரமாக இயேசு நம்மை மாற்ற முடியும். அவர் நம்முடைய குயவனாய் இருக்கிறார், நம்ம களிமண்ணாய் இருக்கிறார், நம்மளுடைய வீலில் இருக்கிறோம். இந்த காலத்துக்குள்ளாக ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வார். ஏற்ற வேளையிலே அவர் எல்லாத்தையும் செய்வார். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை தாமதமானாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை நம்ம இறக்குவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உளையான சேற்றி நின்று தூக்கிய நிறுத்தினீரே, உளையான சேற்றி நின்றே தூக்கிய நிறுத்தினீரே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே, உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. நான் கேட்டதான வார்த்தைகளுக்காக சோரன் தினகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தாவே, ஆபிராம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்கள் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாச வேளையிலே சபையாராக நாங்கள் கூடி வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்கவும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் எங்கள் கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். எங்களுடைய எல்லா ஜபத்துக்கும் நீர் பதில் அளிக்கிறவராக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுது கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வெசல்ஸ் ஆஃப் மெர்சியாக, கிருபா பாத்திரமாக நீர் வணைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே குயவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய மனசில் எங்களை குறித்து நீர் என்ன பிளான் வைத்திருக்கிறீரோ அதை அடையத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களாக நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தின் மக்கள் ஆண்டவரே இருக்கிறார்கள், எல்லாரையுமே நீர் பாத்திரங்களாக கர்த்தாவை பார்க்கும் பொழுது அநேகர் வந்து வெசல்ஸ் ஆஃப் ராத், கோபாக்கினையின் பாத்திரமாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுக்காக எத்தனமாக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தாவே நீர் மகிமைக்காக நீர் கர்த்தாவே தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய மகிமைக்காக எப்பொழுதும் செயல்பட வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோபாக்கினின் பாத்திரங்களின் மேல் நீர் பொறுமையா இருக்கும்பொழுது அதை பார்த்து நாங்கள் விசனப்படாதபடி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே இருக்கும் பொழுது கோலியா தங்க சேலஞ்சை கொண்டு வரும்பொழுது கர்த்தாவே அவன் வந்து ஒரு கோபாக்கினையின் பாத்திரமா இருந்தான். ஆனால் 40 days சேலஞ்சு பண்ணும்படியாக நீர் அவனை அலோவ் பண்ணினீர் கர்த்தாவே. கடைசியாக உம்முடைய நாமம் மகிமைப்பட்டது. தாவீது கிருபா பாத்திரமா இருக்கும் பொழுது அவன் வரும்பொழுது கர்த்தாவே அந்த கோலியாத்தை ஜெயித்தான். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது கர்த்தாவே. அவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தான். அவன் உம்முடைய ஜனங்களை நிந்திக்கும் பொழுது கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்க நீடிய சாந்தத்தோடு காணப்பட்டீர் கர்த்தாவே. ஆனால் தாவீது ஆண்டவரே விருத்த சேதனம் உடையவனாய் அங்க வந்து அந்த கவனினாலே அவனை வீழ்த்தும் பொழுது கர்த்தாவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே போல நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவரே கர்த்தாவுடைய நீடிய பொறுமையை நாங்கள் பார்த்து கர்த்தாவே வார்த்தையின்படி நடக்க வார்த்தையின்படி சிந்திக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் கோலியாத்தை போல சேலஞ்சிங்காக இருந்தாலும் அது ரொம்ப நாளாக கண்டினியூ ஆன மாதிரி தெரிந்தாலும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினாலே அதை மேற்கொள்ளத்தக்கதாக தாவீது கொடுத்த அதே அனாயின்சிங் ஆண்டவரே அவனுக்கு கொடுத்த அதே கிரேஸ் ஆண்டவரே எங்களுக்கு தந்து நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்டி கிரைஸ்ட் மிகவும் பொல்லாதவனாக இருக்கும் பொழுது கர்த்தாவே அவனுக்கும் நீ டைம் கொடுக்கிறீர். அவனுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆனால் முடிவிலே நீர் அவனை அழித்து போடுவீர் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படி நீர் செய்யும் பொழுது உடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை உடையவர்களாக இருக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை குயவன் வீட்டிற்கு போக சொன்னீர் ஆண்டவரே. ஏனென்றால் அவனுக்கு அந்த ரகசியத்தை நீர் காண்பிக்கிறீர். மனுஷங்க எல்லாமே கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. அந்த குயவன் ஆண்டவரே அந்த பாத்திரங்களை அழகாக வணையும் பொழுது அவன் கையிலே ஒரு பாத்திரம் கெட்டு போனால் ஆண்டவரே மறுபடியும் அதை வந்து அவன் ஆண்டவரே நல்ல பாத்திரமாக எப்படி வணைகிறானோ அதே போல இஸ்ரவேல் வீட்டார் என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு அதே போல செய்ய முடியாதோ என்று நீர் அவனை கேட்டீர் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே நீர் ஒரு கிரேட் பாட்டராக இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே களிமண்ணா இருக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை களிமண்ணை போல நாங்கள் தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே அந்த குயவன் அந்த வீல் ஆண்டவரே அந்த மண்ணை வைத்து பிசையும் பொழுது அது ஆண்டவரே ஷேப் பண்ணும்பொழுது அவன் மனசுல என்ன பாத்திரத்தை வைத்திருக்கிறானோ அந்த பாத்திரம் காட்சியிலே வருகிறது. அதே போல நீர் எங்களை ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய மகிமைக்காக நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. முன் அறிந்து முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஃபோர் நாலேஜ்ல நாங்கள் இருந்தோம். இந்த கடைசி காலத்துல அந்த என் டைம் பிரைட்ல ஒரு மெம்பராய் நாங்கள் இருப்போம் என்பதை நீர் ஏற்கனவே முன் அறிந்ததுனால எங்களை நீர் முன்குறித்து இந்த கடைசி நேரத்தில் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் கர்த்தாவே. இப்பொழுது நீர் எங்களை ஷேப் பண்ணி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். முடிவாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே என்ன டார்கெட்டை வைத்திருக்கிறீரோ உம்முடைய இமேஜை நாங்கள் அடைய வேண்டும் கர்த்தா. அது வரைக்கும் நீர் எங்களை ஷேப் பண்ணி உங்களுடைய மகிமைக்காக நீர் எங்களை வைத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்த வீல்ல நாங்கள் இருக்கிறோம் உம்முடைய கரத்துல நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் கெட்டு போக ஒரு காலம் நீர் விட மாட்டீர் கர்த்தாவே. நீர் எங்களை உமக்கு ஏற்ற பாத்திரமா நீர் வணைவீர் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே அவங்க வந்து கெட்டு போனது போல மாறினாலும் மறுபடியும் அவளை நீர் ரெஸ்டோர் பண்ணுகிறீர் கர்த்தாவே. தேவன் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. மோசே வந்து கர்த்தாவே அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க பிறந்திருந்தாலும் 40 years அவனுடைய லைஃப் வந்து கர்த்தாவே அது டிஃப்ரெண்டா போகும்பொழுது அதன் பின்பு நீர் அவனை கொண்டு வந்து கர்த்தாவே அந்த பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கினீர். அவன் ஒரு கிருபா பாத்திரமா இருந்தான் ஆண்டவரே. ஆனால் அந்த பார்வோனும் அந்த எகிப்து ஜனங்களும் அவங்க வெசல்ஸ் ஆஃப் ராத் கோபாக்கினேன் பாத்திரமா இருந்தார்கள். அவர்களை நீர் செங்கடல்லே ஆண்டவரே அந்த சிவந்த சமுத்திரத்தில் நீர் கவிழ்த்து போட்டீர் கர்த்தாவே. அதே தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். நீர் எங்களை வணைந்து கர்த்தாவே எங்களை நீர் ஃபார்ம் பண்ணுகிறீர். எங்களை மோல்டு பண்ணுகிறீர். எங்களை ஷேப் பண்ணுகிறீர். தம்முடைய குமாரர் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவளை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று சொன்ன வண்ணமாக அந்த வேர்ட் இமேஜாய் நாங்கள் மாறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அவன் நல்ல மண்ணை செலக்ட் பண்ணுவது போல நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. அதன் பின்பு நீர் எங்களை கர்த்தா மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி உம்முடைய ஆவினால நீர் நிரப்புகிறீர் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் அனாயின்ட் பீப்புளாக நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தை நீர் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. அதை வெறுமையா இருக்க சிருஷ்டிக்காதபடி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் கொண்டு வந்து இதை நிரப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டே அதே போல கடலை நீர் சிருஷ்டித்து மீன்களால நிரப்பினீர் ஆண்டவரே, அதே போல வானத்தை சிருஷ்டித்து பறவைகளால நிரப்பி இருக்கும் பொழுது கர்த்தாவே, ஆடமை நீர் மண்ணினால உருவாக்கினீர், அவனுக்கு ஆண்டவரே ஜீவ சுவாசத்தை ஊதினீர். அதே போல எங்களை கர்த்தாவே வெசல் ஆஃப் கிளேவா நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இந்த மண்பாண்டத்தில் உம்முடைய விலையேற பெற்ற ஜீவன் பரிசுத்தாவியை நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை செய்ய எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட எஜமானுக்கு உபயோகமான கிருபா பாத்திரங்களாய் நாங்கள் இருக்க, கனத்துக்குரிய பாத்திரங்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. As long as we are in the wheel, அந்த வார்த்தையில் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீர் எங்களை ஷேப் பண்ணுவீர், நீர் எங்களை கெட்டு போக விடமாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் பிசாசின் கரத்தில் இல்லை, அவன் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம், நீர் எங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா நீர் அதை சரிப்படுத்துவீர் ஆண்டவரே, எங்களுடைய சிக்னஸை நீர் சரிப்படுத்துவீர் ஆண்டவரே, எங்களுடைய ஈவில் நேச்சரை நீர் சரிப்படுத்துவீர் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ஆவியினால நிரப்பி அந்த குயவன் தான் நினைச்சபடியே அந்த பாத்திரம் வந்தா அதை பார்த்து எப்படி சந்தோஷப்படுவானோ அதே போல நீர் எங்களை பார்த்து சந்தோஷப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேர்டையே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இது கெட்டு போனதே, இந்த சூழலை மாறிவிட்டதே என்று நாங்கள் என்னைக்குமே நினைக்காதபடி, ஆபிரகாம் 100 வயதா இருந்தபோது, தன் மனைவி 90 வயதா இருந்தபோது உம்முடைய ப்ராமிஸ் அவன் நோக்கி பார்த்தான். உம்மால் அதை சேஞ்ச் பண்ண முடியும், அவங்களை சேஞ்ச் பண்ணினீர் ஆண்டவரே, அவங்களுக்கு ப்ராமிஸ் தன்னை கொடுத்தீர் கர்த்தாவே. ஜோசப்போட லைஃப் ஆண்டவரே, அதிக விதமான உபத்திரவங்கள் இருந்தாலும் நீர் அவனுக்கு ஒரு வேர்டை கொடுக்கும் பொழுது முடிவில் அந்த வேர்டை நீர் நிறைவேற்றினீர், அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே நீர் கண்ட்ரோல்ல வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதே போல ராகாபோட லைஃப், அவள் ஒரு மார்டு வெசலா இருந்தால் ஆனால் அவளை நீர் தாமே தெரிந்து கொண்டதுனால அவளை ஏற்ற வேலையில நீர் சந்தித்து அவட லைஃபை சேஞ்ச் பண்ணும் பொழுது யூதா கோத்திரத்து பிரபுவாகிய சல்மோனை மேரேஜ் பண்ணி அவள் ஜீசஸ் கிரைஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணும்படியாக செய்தீர். அதையே நீர் எங்களுக்கு செய்கிறீர் கர்த்தாவே. ஒரு என் டைம் பிரைடை கொண்டு வர வேண்டும் என்பது உம்முடைய சிந்தையில இருந்தது கர்த்தாவே. ஏழு சபை காலங்களாக ஒரு குயவனை போல அந்த மனவாட்டி நீர் உருவாக்கும் பொழுது அந்த டார்க் ஏஜஸ்ல அவங்களுக்கு அதிக பிரஷரை கொடுத்தீர் ஆண்டவரே. இப்பொழுது அந்த பாத்திரம் நீர் நினைத்ததுபடியே வந்திருக்கிறது. இந்த என் டைம் பிரைடுக்கு உம்முடைய சிந்தையை கொண்டு வந்து இந்த கடைசி காலத்தை எங்களை கொண்டு வந்திருக்கும் பொழுது இப்பொழுது உம்முடைய வேர்டு இமேஜா நீங்களை மாற்றி கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாமே உம்முடைய புரோகிராமா இருக்கிறது. நாங்கள் கிளேவா இருக்கிறோம், நீர் பாட்டரா இருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். எங்கள் ஒருவரையும் ஆண்டவரே நீர் அப்படியே ஃபார்சேக் பண்ண, அப்படியே நீர் கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் எங்களை கரெக்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர், நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்களிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது அன்பு ஒரு காலம் மாறாது. எங்களுக்கு நடக்கிற எல்லாத்தையுமே முடிவில் நீர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதனால கர்த்தர் மேல் எங்கள் பாரத்தை வைத்து விட, நீர் எங்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டி நீர் எங்களை ஆதரிப்பீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான கவலையும் வேண்டாம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொன்னவனமாக நாங்கள் ஜெபத்துல உம்மிடத்துல எல்லாத்தையுமே தெரியப்படுத்த, மனுஷங்க கிட்ட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதபடி கர்த்தரிடத்துல முழங்கால் போட்டு எங்களுக்கும் உமக்கும் இடையே எந்த காரியமும் இராதபடி எல்லாத்தையுமே நாங்கள் ஓபன் ஹார்ட்டா சொல்லி உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபா பாத்திரமாய் விளங்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவீர் என்று அந்த ஃபெய்தோடு நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி. பிசாசு எந்த விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே கர்த்த அந்த பாத்திரத்தை கெடுத்திருந்தாலும் அதை நீ ரெஸ்டோர் பண்ணி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.